أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين، سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. சர்வபுகழும் ஏகஜிரைவன் அல்லாஹ்வுடைய உரிதாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் கருணை நபி இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும், அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர், அன்னவர் வழி நடக்கக்கூடிய அனைத்து பேரினர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ந்து இந்த இடத்தில் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில முக்கிய நிகழ்வுகளையும் குறிப்புகளையும் கற்றறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் நாம் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஒரு புதிய சமூகத்தை மதீனா நகரத்தில் கட்டியெழுப்புவதற்காக வேண்டிய அத்திவாரத்தை எந்த அடிப்படையில் மிக துல்லியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள், அந்த ஈமானிய சமுதாயம் மார்க்க ரீதியாக ஆன்மீக ரீதியாக அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அனைத்து கோணங்களிலும் சிறந்த ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்கான முயற்சியை நபி அவர்கள் துரிதமாக மேற்கொண்டு வரக்கூடிய அந்த வேளையில், அந்த சமுதாயத்தினர்கள் பல்வேறு முரண்பாடுகளுக்கு உள்ளாகியிருந்த மதீனா சமுதாயத்தை நபி அவர்கள் ஈமானிய போதனைகளினூடாக ஒன்று திரட்டி அவர்களை எல்லாம் உடன்பிறவா சகோதரர்களை போன்ற அந்த சிறந்த சகோதரத்துவத்தை அவர்களிலே பலப்படுத்தி மிக சிறந்த ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பும் பணியில் நபி அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த வேளையில், நாம் சென்ற அமர்வுகளை படித்தோம். பல நபிமொழிகள் கொடுத்துதவக்கூடிய, மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுத்துதவக்கூடிய தன்மையை ஏவக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய பல நபிமொழிகள், அதேபோன்று ஒற்றுமையாக இருப்பது, ஒன்றுபட்டு இருப்பது, இவைகளை தூண்டக்கூடிய நபிமொழிகள். இவைகள் தான் நபி அவர்களுடைய அன்றைய போதனைகளாக, ஆரம்பகால போதனைகளாக மதீனாவில் அமையப்பட்டிருந்தது. அதற்கு மறுமுனையில் நபி அவர்கள் யாசகம் கேட்பதையும் மக்களிடத்தில் கைநீட்டுவதையும் நபி அவர்கள் கடுமையாக கண்டித்தும் வந்தார்கள். அல்யதுல் உல்யா கைரும் மின் அல்யதி சுஃப்லா, வாங்கும் கரத்தை விட வழங்கும் கரம் தான் மேலானது என்ற கூட்டை, அந்த கருத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மிக ஆழமான முறையில் பதிய வைத்தார்கள். நிர்பந்தமான சூழ்நிலைகள் தவிர்ந்தே எந்த நிலையிலும் நீங்கள் மக்களிடத்திலே யாசகம் கேட்கக்கூடாது, பச்சினித்தனத்துடன் நீங்கள் வாழுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். அதேபோன்று வணக்க வழிபாடுகள், இபாதத்துகளிலே அவர்களை ஆர்வப்படுத்தக்கூடிய ஃபவாயிலுல் அமால், அமல்களுடைய சிறப்புகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துரைத்து, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளுக்காக சேமித்து வைத்திருக்கக்கூடிய கூலிகளை எல்லாம் அவர்களுக்கு பிரஸ்தாபித்து கொடுத்து, அவர்களை ஒரு ஆன்மீக சிறந்த ஒரு சமுதாயமாக கட்டியெழுப்பிக் கொண்டிருந்த அந்த வேளைதான் அந்த காலப்பகுதி. ஆகவே இதன் மூலமாக உலகத்தையே வியப்பிலாக்கும் ஒரு சிறந்த சமுதாயத்தை நபி அவர்கள் அந்த மதீனா நகரத்தில் கட்டி எழுப்பினார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
من كان مستنا فليستن بمن قد مات فان الحي لا تؤمن عليه الفتنه.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவருடைய வழிமுறையை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மரணித்தவர்களுடைய வாழ்க்கையே நீங்கள் பின்பற்றுங்கள். இதை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா எதை நோக்குகின்றார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களில் அந்த சிறந்த சமுதாயத்தினர்களில் யாரெல்லாம் மாண்டு விட்டார்களோ, மரணித்து விட்டார்களோ, அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏனென்றால் உயிர் வாழக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்ற முற்பட்டால் அவர்கள் குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அவர்கள் கொள்கையிலே முரண்பட்டு விடலாம். அவர்கள் அந்த மார்க்க விடயங்களிலே அவர்கள் முரண்பட்டு விடலாம். நேரான பாதையை விட்டும் அவர்கள் தருகி விடலாம். இதை நாங்கள் நிதர்சனமாக எங்களுடைய சமகால வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து வருகின்றோம். கொள்கையை போதித்த எத்தனை பேர்கள் பல உலக நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே தடம் புரண்ட எத்தனையோ சம்பவங்களை பார்க்கின்றோம். அந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் தான் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒருவரை உங்களுடைய முன்னோடியாக எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் மரணித்த அந்த சஹாபாக்களை நீங்கள் உங்களுக்கு உதாரண புருஷர்களாக எடுத்து வாழுங்கள். ஏனென்று சொன்னால் உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் கானு அஃபல ஹாதிஹில் உம்மா أبرها قلوبا وآمقها علما وأقلها تكلفا. அதற்கான நியாயமான காரணங்களை சொல்லுகின்றார்கள். அவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் இந்த உம்மத்தினர்களில் மிக சிறந்தவர்கள். அவர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள். அதே போன்று மார்க்க அறிவிலே ஆழமானவர்கள். அதே போன்று பகட்டை விரும்பாதவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை இஹ்தாரஹும் அல்லாஹு லிஸ்ஹபத்தி நபியிஹி, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடன் சகவாசம் கொள்வதற்கு தோழமை கொள்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த சஹாபாக்களை தெரிவு செய்திருத்தான். அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய மார்க்கத்தின் முதற் காவலர்களாக தெரிவு செய்யப்பட்ட நல்லவர்கள் தான் அந்த தோழர்கள். அவர்களையே நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுக்குரிய சிறப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுடைய நற்குணங்களில், அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் சிறந்தவற்றை, உங்களுக்கு முடியுமானவற்றை நீங்கள் எடுத்து நடவுங்கள். அவர்கள் நேரான வழியிலே இருந்தார்கள். அதனால் அவர்களை பின்பற்றுவதிலே நீங்கள் தயங்க வேண்டிய தேவையில்லை என்ற அந்த மிக முக்கியமான கூற்றை அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உலகம் போற்றும் உத்தமர்களாக, வரலாற்றையே மாற்றிய சிறப்புக்குரிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா அந்த தோழர்களை மாற்றியமைத்தான். அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களில் இதை சித்தரித்து கூறுகின்றான். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். ஏன் வழிகாட்டில் நீங்கள் உச்சகட்டத்தை அடைந்து நரக விளிம்பிலே நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இறை தூதரை அனுப்பி இறை வேதத்தை இறக்கி உங்களை அந்த நரகத்திலே இருந்து பாதுகாத்து எடுத்தானே, இது இவ்வளவு பெரிய நியமத்து, இதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த அடிப்படையில் சொல்களே, இந்த சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமாக இருந்தது. அதே போன்று அந்த சமுதாயத்தை வழிநடத்திய அந்த ஆன்மீக தலைவரை எடுத்து பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய செயல்பாடுகளுடன் உடன்பட்டதாக இருந்தது, ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கவில்லை. இன்று எத்தனை தலைவர்களை பார்க்கின்றோம், அவர்கள் வீரமாக மார்புதட்டி நாவினால் பேசுவார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் முற்றும் முழுதும் அந்த வார்த்தைகளுக்கு முரண்பட்டதாக இருக்கும். ஆனால் நபி அவர்கள் எதை தோழர்களுக்கு போதித்தார்களோ அதை அவர்கள் முதன் முதலாக அவர்களுடைய வாழ்க்கைகளை எடுத்து நடக்கக்கூடிய உத்தம புருஷராக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த நபிக்கு அவர்களுடைய உயிரையே பணயம் வைத்து நபிக்காக வேண்டி எதையும் செய்வதற்கு முற்பட்ட சிறந்தவர்களாகத்தான் அந்த தோழர்கள் நபியுடன் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் நபி அவர்கள் அந்த மதீனாவுடைய ஆரம்ப காலகட்டத்திலே வளர்த்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதற்கு முரண்படாமல் தலை காய்க்கக்கூடியது மாத்திரமின்றி அதை செயல்படுத்துவதிலே ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த தோழர்கள் அப்படியே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். தோழர்களை நபி அவர்கள் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அவர்களுடைய அடிமனதிலே இருந்தது
இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, தன்னிச்சையாக எதையும் நபி அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹுடைய வஹ்யை அடிப்படையாக வைத்து பேசக்கூடியவர்கள் தான் அந்த நபி, அல்லாஹுடைய தூதர். ஆகவே அல்லாஹுடைய செய்தியை தான் எங்களுக்கு எச்சு வைக்கின்றார் இந்த நபி என்பதனால் நபி அவர்களுடைய எந்த ஒரு செய்தியையும் அவர்கள் புறக்கணிக்கவில்லை, தட்டி கழிக்கவில்லை, அவைகளை செய்வதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைமைத்துவத்துக்கு கீழால் தான் அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். ஆகவே ஏற்கனவே சொன்னதை போன்றே இவர்கள் வரலாற்றையே மாற்றிய உத்தமர்களாக அந்த நபி அவர்களுடைய வழிகாட்டலின் மூலமாக மாறினார்கள். அடுத்ததாக சொல்களே, அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கான அத்திவாரங்களிலே மிக பிரதானமான விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதிலே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், முதற்கட்டமாக அன்சாரிகளுக்கும் அந்த முஹாஜிர்களுக்கும் இடையில் அந்த தோழமையை, அந்த உறவை ஏற்படுத்தினார்கள், சகோதர உறவை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். மூன்றாவது ஒரு விடயத்தை செய்தார்கள், அதுதான் முஆஹதம் அல் யஹூத். மதீனாவிலே இருந்த யூத கோத்திரங்களுடன் சமாதான உடன்படிக்கைகளையும் செய்து கொண்டார்கள். இதுவும் ஒரு சிறந்த அரசியல் திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற சொற்களே. நாங்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை எழுப்பக்கூடிய நேரத்தில் அல்லது பல்லினங்களுக்கு மத்தியிலே நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான ஒரு சிறந்த சூழலை உருவாக்கக்கூடிய நேரத்தில் மாற்று மதஸ்தவர்களுடன் எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கக்கூடிய சிறந்த ஒரு நடவடிக்கையை தான் நபி அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். அதுதான் அந்த யூதர்களுடனான உடன்படிக்கை. யூதர்களை பொறுத்தவரையில் சொல்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளிப்படையாக பகிரங்கமாக அவர்களுடைய எதிர்ப்புகளை அவர்கள் வெளிக்காட்டவில்லை. ஏன், அந்த நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் சிறுபான்மையினராகத்தான் மதீனாவில் இருந்தார்கள். அதனால் நபி அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்ப்புகளை பகிரங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனாலும் அவர்களுடைய அடிமனதிலே நபி அவர்களை பற்றிய குரோதமும் வெறுப்பும் இருந்தது. ஏன், இந்த நபியை அல்லாஹு தாலா எங்களுடைய கோத்திரங்களில் இருந்து அல்லாஹு தாலா தெரிவு செய்யவில்லை என்ற அந்த மனக்கசப்பு, அந்த குரோதம் அவர்களுடைய அடிமனதிலே பதிந்திருந்தது. அதன் காரணமாக அதை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்த நேரத்தில் அதை சில சமயங்களில் வெளிக்காட்டினார்கள். ஆனால் பெரும்பாலும் முஸ்லிம்களுடன் இரண்டர கலந்துதான் வாழ்வதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். ஆகவே நபி அவர்கள் இந்த அரசியல் அமைப்பையும் சட்ட ஒழுங்கு முறைகளை அனைத்தையும் நிறுவியதற்கு பின்னால் இந்த யூதர்களுடனான அதாவது நட்பு உறவை, அவர்களுக்கு அவர்களுடனான உடன்படிக்கையை செய்வதற்கு நபி அவர்கள் முற்படுகின்றார்கள். அந்த யூதர்கள் மதீனாவிலே அதாவது பல பகுதிகளிலே பனு குறைபா, பனு கைனுகா, பனு நபீர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கோத்திரத்தினர்கள் மதீனாவிலும் மதீனாவை சுற்றுப்புற இருந்த அந்த கிராமங்களிலும் வசித்து வந்தார்கள். ஆகவே நபி அவர்கள் இவர்களை ஏனைய இன்று உலக வரலாற்றிலே நாங்கள் பார்ப்பதை போன்றே ஆட்சி அதிகாரம் பலம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சிறுபான்மையினரை அவர்கள் ஒடுக்குவதே, அவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துவதே, அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி பறிமுதல் செய்வதே, இந்த முறைகளை எல்லாம் நபி அவர்கள் கையாளவில்லை சோர்களே. மாறாக அவர்களையும் அரவணைத்து ஒரு ஒற்றுமையான சகவாழ்வுக்கான ஒரு களத்தை தான் மதீனாவுலே நபி அவர்கள் அமைத்தார்கள். இதுவெல்லாம் மிக தூர சிந்தனையுடன் அல்லாஹுடைய வழிகாட்டலின் பிரகாரம் நபி அவர்கள் மேற்கொண்ட சிறந்த திட்டங்களாக இருக்கின்றது. ஏன், அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் நாளை மறுமை வரைக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்தே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அத்திவாரத்தை நாங்கள் மிக வேகமாக போட்டு, அவசர அவசரமாக போட்டு, அதை மிக கூடிய விரைவிலே தெரிந்துவிடக்கூடிய கட்டுமானமாக இருக்கக்கூடாது. ஆகவே அந்த அத்திவாரத்தை பலமாக போடுவதற்காக வேண்டி மிக தூர சிந்தனையுடன் நபி அவர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே அந்த யூதர்களையும் தங்களுடைய ஆட்சிக்கு உள்ளே அரவணைத்து அவர்களுக்கும் அந்த மத உரிமைகளை கொடுத்து அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை மதீனாவிலே கடைபிடிப்பதற்கான சூழலை அவர்களுக்கு சுதந்திரமாக உருவாக்கி கொடுத்து அவர்களையும் அந்த எதிர்ப்புகள் வராத முறையில் அவர்களை சிறந்த முறையில் அணுகுவதற்கான ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையுடைய முக்கியமான நிபந்தனைகளை சுருக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அங்கே சொன்னார்கள், சேர்ந்த யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மூமிங்களுடன், முஸ்லிம்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்களை நாங்கள் கணிக்க வேண்டும். யூதர்களுக்கு அவர்களுடைய மார்க்கம், முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மார்க்கம். யாரெல்லாம் இஸ்லாமியர்களுடன் நட்பு உறவு வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று
அந்த பனு ஔஸ் கோத்திரத்தினர்களை அப்பாற்பட்ட ஏனைய யூதர்கள், யாரெல்லாம் யூதர்களாக இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கின்றார்களோ இவர்களுக்கெல்லாம் மத சுதந்திரம் முழுமையாக வழங்கப்படும் என்ற முதலாவது நிபந்தனையை போடுகின்றார்கள். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், யூதர்கள் அவர்களுடைய செலவீனங்களுக்கு அவர்கள் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த செலவீனங்களுக்கான வழிவகைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக போடுகின்றார்கள், மதீனாவிலே வாழக்கூடிய நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், எங்களை இந்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கை காத்துட்டு இருக்கின்றார்களோ, இவர்களை எதிர்த்து போராடுவதற்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் இரு சாராறுகளும் ஒன்றுபட்டு அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் உட்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனையும் போடுகின்றார்கள். அடுத்தபடியாக போடுகின்றார்கள், இந்த நட்பு ஒப்பந்தத்தின் மூலமாக நோக்கம் என்னாடி சொன்னால் நன்மையை நாடுவதே, ஒருவருக்கொருவர் சகவாழ்வுடன் சிறந்த முறையில் நல்ல புரிந்துணர்வுடன் வாழ்ந்து கொள்ள வேண்டும், அதே போன்றே பாவமான விடயங்களிலே ஒருவருக்கொருவர் துணை போகக்கூடாது. நீங்கள் அது மூமிகளுடைய விடயத்தில் இறங்கிய வசனமாக இருந்தாலும் நபி அவர்கள் அதை பலப்படுத்தினார்கள். விடயத்திலும் நன்மையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் துணை போகுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியுற்றாசையாக இருந்து கொள்ளுங்கள். பாவத்திலும் அநியாயத்திலும் நீங்கள் ஒருவருக்கு மற்றவர் துணையாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நீங்கள் அந்த யூதர்களுடன் நல்ல விடயங்களில் ஒற்றுமையாக ஒத்தாசையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தபடியாக சொல்லுகின்றார்கள், உங்களிலே எங்களுடன் இந்த நட்பு உறவுகளே கை காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களே யாரும் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை அவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாது, அந்த தவறுக்கான தண்டனைகளை அவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டோம் என்ற காரணத்தினால் யாருக்கு எந்த தவறையும் செய்து கொள்ளலாம், இந்த ஒப்பந்தத்தை காட்டி அவர்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்ற நிபந்தனைகள் கிடையாது என்பதையும் அங்கே விடுகின்றார்கள். அதே போன்று அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக சொல்லுகின்றார்கள் நபி அவர்கள் அந்த நிபந்தனைகளை போடுகின்றார்கள், மூமிங்கள் அதாவது எங்களுடன் சேர்ந்து இந்த யூதர்கள் எங்களை எதிர்த்து வரக்கூடியவர்களுடன் போர் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த போரின் செலவீனங்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களும் பங்கேற்க வேண்டும். சொல்றதே யூதர்கள் எங்களோட சேர்ந்து போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி வெளி உலகத்திலே இருந்து யாரும் வந்தால் அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய நேரத்தில் யூதர்களும் எங்களுக்கு ஒத்தாசை வழங்க வேண்டும். எப்படி உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்களும் இந்த யுத்தத்தின் செலவினங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் போடுகின்றார்கள். அடுத்ததாக இந்த மதீனா எஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய இந்த மதீனா நகரம் இந்த ஒப்பந்தத்திலே கை காத்திட்டவர்களின் மீது ஹராம் என்று சொன்னால் இதிலே எந்த கிளர்ச்சிகளையும் எந்த குழப்பங்களையும் யாரும் உண்டு பண்ணக்கூடாது, ஒற்றுமையாக வாழ்வதற்கு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் போடுகின்றார்கள். அடுத்ததாக போடுகின்றார்கள், அதாவது இந்த ஒப்பந்தத்திலே கை காத்திட்டப்பட்டவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால், ஏதாவது பிரச்சனைகள் நேர்ந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எதன் மூலமாக அல்லாஹுவிடத்திலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலுமே எடுத்து வர வேண்டும், குர்ஆனிடத்திலும் சுன்னாவிடத்திலும். அப்ப குர்ஆனுடைய வெளிச்சத்தில் நபி அவர்களுடைய தீர்வை தான் இந்த இடத்திலே நீங்கள் தீர்வாக கொள்ள வேண்டும். நபி அவர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் அநியாயம் செய்ததில்லை. எத்தனையோ சமயங்களில் நபி அவர்கள் யூதர்களுக்கு சாதகமாக பூமிகளுக்கு பாதகமாக தீர்ப்பு வழங்கின பல சம்பவங்கள் மதீனாவில் நடந்ததா இல்லையா சோர்களே? பல பிரச்சனைகள் நபியவர்களிடத்தில் எடுத்து வரப்பட்ட நேரத்திலே அவர்கள் அந்த வழக்குகளை விசாரிக்கின்றார்கள். அந்த வழக்குகளுடைய முடிவுகள் தீர்ப்புகள் எப்படி வழங்கப்பட்டது? யூதர்களுக்கு சார்பாக, அதே போன்றே பூமிகளுக்கு பாதகமாக கூட நபியவர்கள் தீர்ப்பு வழங்கிய பல கட்டங்கள் இருக்கின்றது. ஆகவே நபியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் நிகழ்ந்தால் அதை நீங்கள் என்னிடத்தில் எடுத்து வர வேண்டும், குர்ஆனுடைய நிழலிலே நான் அதற்கு தீர்வு கொடுப்பேன், அந்த தீர்ப்பை நீங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறைசிகளோ அவர்களுக்கு உதவியாளர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த நேரத்திலும் நீங்கள் அபயம் வழங்கிவிடக்கூடாது, பாதுகாப்பு வழங்கிவிடக்கூடாது. அவர்கள் எங்களுடன் எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த எதிரிகளுக்கு பாதுகாப்பு எந்த காரணத்தின் மூலமாகவும் வழங்கக்கூடாது. அடுத்ததாக போடுகின்றார்கள், அதாவது மதீனாவை முற்றுகையிடுவதற்காக யாராவது சூழ்ச்சிகளை செய்து வந்தால் நாங்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டும், அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டும். ஒவ்வொரு கோத்தரத்தினர்களும் ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் அவரவருக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது அவர்களுடைய பொறுப்பு. அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், இந்த கைச்சாத்திடப்பட்ட இந்த பத்திரிகை, இதன் மூலமாக குற்றவாளிகள் ஏற்கனவே சொன்னதை போன்றே அவர்களுக்கு இது பாதுகாப்பு அளிக்க மாட்டாது. அந்த குற்றத்துக்காக தண்டனைகளை அவர்கள் அவ்வப்போது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சிறந்த முறையிலே இந்த நிபந்தனைகளை இட்டு யூதர்களுடன் அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு விடுகின்றார்கள். அப்ப இதன் மூலமாக நபி அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு அச்சம், ஈமானிய சமுதாயத்திற்கு முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரு பெரிய அச்சத்தை அங்கே தீர்த்துக் கொள்கின்றார்கள். ஏன், உள்பூசல் எதுவும் வரமாட்டாது. மதீனாவுக்குள்ளே யூதர்கள் எங்களுக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்வதற்கோ எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வதற்குரிய அந்த வசதிகள் அனைத்தையும் நபி அவர்கள் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் அப்படியே அடைத்து அவர்களை நட்பு உறவுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் ஒப்பந்தம். ஆனால் யூதர்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நீங்க அவர்களோட எவ்வளவு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டாலும் அதை அவர்கள் ஒரு சாரார் முறித்துக் கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் முறித்தாங்க அப்படியே வரும் படிப்படியாக. நாங்கள் தொடராக பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அவர்கள் அவ்வப்போதே தேவைக்கு ஏற்ப அப்படியே முறித்து நபி அவர்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சிகள் செய்தார்கள். ஆனால் அதற்கான தண்டனைகளை அவர்கள் மிக முழுமையாக பெற்றார்கள். மதீனாவிலே அவர்கள் முழுமையாக கருவறுக்கப்பட்டு முழு மதீனாவிலே இருந்து அவர்கள் வெளியேற்றப்படும் அளவுக்கு அந்த யூதர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த ஒப்பந்தத்தை முறித்ததன் காரணமாக அது படிப்படியாக பின்னால் வரக்கூடிய தலைப்புகளை எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆகவே இதன் மூலமாக ஒரு கூட்டு சேர்ந்த ஒரு ஒற்றுமையான ஒரு அரசாங்கத்தை நம்பியவர்கள் கட்டி அமைத்து விட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? இரண்டு கருத்துக்களை கொண்ட இரண்டு சமுதாயத்தினர்கள் அவர்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு ஒப்பந்தத்தோட ஏதாவது இரு சாரார்களும் ஒரு சில விடயங்களை விட்டுக் கொடுத்து அங்கே ஒரு ஒற்றுமையான அரசாங்கத்தை நிறுவுவதற்கு முற்பட்டால் என்ன செய்யலாம்? எத்தனை உயிர்களை, எத்தனை சொத்துக்களை, எத்தனை பெரிய விடயங்களை பாதுகாக்கலாம். அவர்களே இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல யுத்தங்களை எடுத்து பார்த்தோம் சொன்னால், விசேஷமாக இஸ்லாமிய நாடுகளிலே நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு இது பெரிய படிப்பினையாக இருக்கின்றவர்களே, அந்த எங்களுடன் முரண்பட்டவர்களுடன் எப்படி நாங்கள் ஒத்துப்போவது, அவர்களோட சில ஒப்பந்தங்களை செய்து சில விடயங்களை நாங்கள் நன்மைக்காக வேண்டி மார்க்க விடயத்தை அடிப்படையாக கொண்டு உயிர்களை, சொத்துக்களை, தேசத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சில விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமைப்பட்டோம் என்று சொன்னால் எத்தனை விடயங்களை சாதிக்கலாம் என்பதற்கு நபி அவர்கள் யூதர்களுடன் கொண்ட அந்த உடன்படிக்கை என்று சொன்னால், நபி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே யூதர்கள் அவர்கள் எப்படியோ வெளி உலகத்திலிருந்து வந்தாலும் மதீனாவில் அவர்கள் சொந்த ஊர்க்காரர்களாக இருந்தார்கள். ஆக அவர்களை வெளியேற்றுவது, அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதெல்லாம் முடியல. ஆனா யூதர்கள் அதற்கு நேர்மாற்றமாக தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வெளி உலகத்தில் இருந்து பாலஸ்தீன் போன்ற நாட்டை ஆக்கிரமித்து அந்த ஊரின் சொந்தக்காரர்களை விரட்டி அடிப்பதற்கு முற்படுகின்றார்கள். நன்றி கேட்ட ஒரு சமுதாயமாகத்தான் யூதர்கள் எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கின்றார்கள். சரித்திரம் அதற்கு சிறந்த சான்றுகளை எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் நபி அவர்கள் இந்த அவர்களுடைய பாதுகாப்பு வட்டாரத்தை பலப்படுத்துவதற்கான இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அடுத்த தலைப்புல இங்கே நூலாசிரியர் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இப்ப இப்படியாக நபி அவர்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கான அத்திவாரங்களை போடக்கூடிய நேரத்திலே இதை மிக நுணுக்கமாக கவனித்து வருகின்றார்கள். யார்? மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப எதிரிகளாகிய குறைசிகள். இவர்களுக்கு நிம்மதியை இருக்கவில்லை, இவர்களுக்கு சிறந்த தூக்கம் இருக்கவில்லை, நிம்மதியான வாழ்க்கை இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த சோழர்கள் எங்களுடன் இருந்த எங்களிடத்திலே அடிமைகளை போன்றே எங்களிடத்திலே மிக கேவலமான முறையிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அதாவது ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்பும் அளவுக்கு மிக சிறந்த ஒரு இடத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்களே, ஒரு அபயபூமி இவர்களுக்கு கிடைத்து விட்டது என்ற அந்த வெறுப்பும் அந்த குரோதமும் அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிக் கொண்டே இருந்தது. அதனால் அவர்கள் நபிக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் எந்த முறையில் சூழ்ச்சிகளை செய்து இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எப்படி ஆரம்ப படித்தரத்திலே இருந்து அப்படியே கீழே கவிழ்க்க வைத்து விடலாம் என்பதற்கான முழு முயற்சி அவர்கள் செய்து வந்தார்கள். மக்காவுலே அவர்கள் அந்த தோழர்களை வாழ வைக்கவும் இல்லை, வாழவிடவும் இல்லை. மதீனாவுக்கு வந்து அவர்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்கள் இடமளிக்கவும் இல்லை. மதீனாவிலே இருந்த சில முஷ்ரிக்களுடன் காவிர்களுடன் கள்ளத்தனமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சில தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார்கள். அதிலே அவர்கள் மிக நுணுக்கமாக ஒரு மனிதனை தெரிவு செய்கின்றனர். யார் அந்த மனிதன்? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவர்தான் நயவஞ்சகர்களுடைய முனாசிக்களுடைய தலை என்று சொல்லப்படக்கூடியவன். அப்துல்லாஹிபின் உபை இப்னு சலூலை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மதீனாவுடைய அரசராக அவரை ஏக மனதாக மதீனாவாசிகள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். வந்ததோட அவனுடைய அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவிடுபடியாகி நபி அவர்கள் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தளபதியாக மாறுகின்றார்கள். ஆகவே இந்த வெறுப்பு, இந்த குரோதம் அவனுடைய அடிமனதிலே இருந்தது. ஆகவே இதை கிளப்பி விடுவதற்காக வேண்டி அந்த மக்கத்து குறைசி காவிர்கள் யாரோட நேரடியாகவே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடனும் அவனுடன் இணைந்திருந்த சில முஷ்ரிக்கீன்கள் சில காதிர்களுடன் என்ன செய்கின்றார்கள், ஒரு கள்ள தொடர்பை ஏற்படுத்துகின்றார்கள். எதற்காக வேண்டி, நபி அவர்களையும் இந்த சஹாபாக்களையும் மதீனாவில் இருந்து விரட்டி அடிப்பதற்கு, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்கு. இதனுடைய ஆரம்பத்தில் இது இன்னும் பலமாக கட்டி எழுப்பப்பட்டு அது பலமாகி விட்டது என்று சொன்னால் அதை அப்படியே கவிழ்ப்பதே கஷ்டமாகி போய்விடும். ஆகவே ஆரம்ப படித்தரத்திலே பருவத்திலே இதை அப்படியே கவிழ்த்து விடலாம் என்று சொன்னால் இது எங்களுக்கு பெரிய வெற்றி என்று அவர்கள் கருத்திலே கொண்டு என்ன செய்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலோட அவர்கள் கடித தொடர்பு கள்ளத்தனமாக மேற்கொள்ளுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த கடிதத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எங்களுடைய சகாக்களை உங்களிடத்திலே அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து அவர்களை நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கின்றீர்கள். நாங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றோம், நீங்க அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் அல்லது அவர்களை உங்களுடைய ஊர்களில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய முழு படைகளையும் திரட்டி வந்து உங்களை முழுமையாக நாங்கள் அழித்து உங்களுடைய பெண்களுடைய கற்புகளை எல்லாம் சூறையாடி உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி விடுவோம் என்ற ஒரு பெரிய அச்சுறுத்தலை என்ன செய்கின்றார்கள் இந்த குறைசி காவிர்கள் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனுடைய தலைமையிலே உள்ள ஒரு சில முஷ்ரிக்கீன்களை குழப்பி விடுவதற்காக வேண்டி இப்படியான ஒரு சவாலை ஒரு செய்தியை இவர்கள் அனுப்பி விடுகின்றார்கள். அப்ப இதனால் இவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. அச்சம் ஏற்பட்டு இதற்காக இவர்கள் ஒரு சில முயற்சிகள் இறங்குகின்றார்கள். மக்களை கூட்டிக் கொண்டு நதியை தாக்குவதற்கான ஒரு என்ன செய்கின்றார்கள், ஒரு சிறிய முயற்சிகளை ஈடுபடுகின்றார்கள். இது நபி அவர்களுக்கு வகையின் மூலமாக கிடைக்கப்பட்டு விட்டது. நபி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கப்பட்டதும் நபி அவர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனோடு இருந்த சில முஷ்ரிக்கீன்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், லக்கத் பலக வஈது குரைஷ் மின்குமுல் மப்லக், குறைசிகள் உங்களுக்கு இந்த சூளுரை பாடியது, உங்களை எச்சரித்த இந்த விடயம் உங்களை பெரிய பயத்திலாக்கி விட்டதா, ஏப்பா இவ்வளவு பயந்து போயிட்டீங்க நீங்க இந்த விடயத்துல, உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு எதிராகவே செய்து கொள்ளக்கூடிய சூழ்ச்சி மேலானது. ஏனென்று சொன்னால் நீங்க இப்ப யாரை எதிர்த்து போரிட போகின்றீர்கள் சொன்னா உங்களோட சகோதரர்கள், ஏன் மதீனாவில் இருக்கக்கூடிய உங்களோட குடும்பத்து மக்கள், உங்களோட குடும்பத்து மக்களை எதிர்த்து உங்களுடைய சகோதரர்களை எதிர்த்து உங்களுடைய சொத்துக்களையே நீங்க அழித்துக் கொள்ள போறீங்கன்னு சொல்லி அவர்களுடைய புத்திக்கு படக்கூடிய விதத்திலே நபி அவர்கள் ஒரு பேச்ச அந்த இடத்திலே பேசுகின்றார்கள். அப்ப அவர்களை விவேகமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுகின்றது, ஆஹா முகமது சொல்வது உண்மைதான், நாங்கள் ஏன் இப்படி வெளியில இருந்து வந்த ஒரு அச்சுறுத்தலுக்காக வேண்டி எங்களுடைய குடும்பத்தினர்களோட எங்களோட சொந்த பந்தங்களோட நாங்கள் பகைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் சரிவராதன் அப்படியே அந்த இடத்தில இருந்து கலைந்து விடுகின்றார்கள். அந்த முயற்சிகளை அப்படியே கைவிட்டு விடுகின்றார்கள். ஆனாலும் என்ன செய்யவில்லை, இந்த முயற்சியை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே கைவிட்டாலும் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருந்தா குர்ஆனில் இது சம்பந்தமான வசனங்கள் வந்து கொண்டே இருந்தது. குல்லமா அதாவது ஃபித்னாவுக்கான குழப்பங்களுக்கான நெருப்புகள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் ஒழிந்து விடுமோ அவ்வதுஹா அதை அவர்கள் மீண்டும் மீண்டும் கொளுத்து விடுவார்கள். முனாஃபிக்களுடைய காரிய நிர்வாகத்தான் இருந்தது. அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் இந்த கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. கொஞ்ச காலம் கழித்து அவன் பார்த்தா இப்ப இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து கொண்டு முகம்மதை பகைப்பதென்று சொன்னால் கஷ்டமானது, ஆகவே உள்ள போய் நயவஞ்சகத்தனமாக முகம்மதை பகைப்பதுதான் சிறந்தது என்று இஸ்லாத்தை ஏற்றுந்தான். கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றானா இல்லையா, ஆனா இஸ்லாத்தை ஏற்றான் எப்படி, வெளித்தோற்றத்திலே ஒரு முஸ்லீமாகவும் உள்புறத்திலே ஒரு அதாவது காதிராக நயவஞ்சகனாக அவன் செயல்பட்டான். ஆகவே இது ஆரம்ப கட்டத்திலே முஷ்ரிக்காக இருந்து செயல்பட்டது. அதற்கு பின்னால் இஸ்லாத்திலே வெளித்தோற்றத்துல நபியோட மூமின் போன்று நடித்துக் கொண்டே பள்ளியில வந்து முதல் சப்புல இருப்பான், முதல் சப்புல நபியோட இருப்பான். யுத்தத்துக்காக போறதாக இருந்தா நபியோட வழியாகுவான், பாதையில இடவழியில மக்களை குழப்பி விட்டு அப்படியே திரும்புவான். இதெல்லாம் வரும் பின்னால. ஒவ்வொரு யுத்தத்திலையும் நடந்து கொண்ட கையாண்ட முறைகள் எல்லாம் பின்னால் படிப்படியாக வரும். ஒவ்வொரு யுத்தத்திலையும் அவன் கலந்து கொண்ட முறைகள், நடந்து கொண்ட முறைகள். அப்ப இந்த அடிப்படையில் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் இந்த முதல் முயற்சியிலே தோல்வி கண்டான். ஆனாலும் அவனுடைய முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்துக் கொண்டுதான் இருந்தான் இரகசியமாக. இப்ப அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், மஸ்ஜிதுல் ஹராம், இந்த மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு மக்களை தடுப்பதற்கான முயற்சியிலே அங்கே ஈடுபடுகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மக்காவுக்கு அந்த காலத்தில் உம்ரா ஹஜ் என்ற கடமை இருக்கல, பொதுவாக போய் தவாஃப் செஞ்சுட்டு வர்றது, பொதுவாக ஒரு தவாஃப் செய்யக்கூடிய ஒரு இபாதத் இருந்தது, அது வந்து கடமையான முறையில் இருக்கல, அந்த அவர்கள் ஆரம்ப காலத்தில் செய்து கொண்டு வந்த முறை என்ற காரணத்தினால அந்த தவாஃப் செய்யக்கூடிய முறை இருந்தது. சஅத் இப்னு முஆத் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்காவுக்கு சென்று அங்க மக்காவுக்கு போன அவர்களுக்கு அந்த மக்காவுல காபா வலம் வரக்கூடிய ஆசை இருந்தது, அதனால தவாஃப் செய்வதற்காக வேண்டி முற்படுகின்றார். முற்பட்டு அங்கே இருந்த அவருடைய அந்த வியாபார தொடர்புகளோ அல்லது ஏதோ ஒரு குடும்ப உறவுகளையோ ஒன்று சேர்ந்து இருந்தவர் தான் உமையத் இப்னு கலப், அபு சஃப்வான் என்ற புனை பெயரை கொண்ட உமையத் இப்னு கலப் சஅத் இப்னு முஆத்துடைய ஒரே நண்பர், உற்ற நண்பர். அப்ப அவரோட தொடர்பு கொண்டு மக்காவுக்கு சென்று தவாஃப் செய்வதற்காக வேண்டி உமையத் இப்னு கலப் சொல்றாரு, நான் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறேன், நான் அதனால தவாஃப் செய்யறதுக்கு ஆசையா இருக்குது, யாரும் காணாத ஒரு சந்தர்ப்பமே, மதீனாவில் இருந்து ஒருத்தர் வந்து தைரியமாக மக்காவுல தவாஃப் செய்யறதுன்னா மக்காவில் உள்ள அந்த குறைசி காவிரிகளை அப்படியே அதை குழப்பிவிடும், அவர்களை குழப்பி விடும் என்ற சிந்தனை அவர்களிடத்தில் இருந்தது. அதனால சஅத் இப்னு முஆத் உமையத் இப்னு கலப் இடத்துல சொன்னார், என்ன செய்யறது, அவன் காவிர், உமையத் இப்னு கலப் காவிர், நான் வந்து தவாஃப் செய்யறதுக்கு ஆசையா இருக்குது, ஆகவே மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு நேரத்தை பார்த்து ரெண்டு பேருமா போய் ஒன்றாக சேர்ந்து தவாஃப் செய்ய முடியும்னு சொன்னாங்க. அப்ப பகல் நேரத்தை கொஞ்சம் முன்னால யாரை அழைத்துக் கொண்டு, சஅத் இப்னு முஆதை அழைத்துக் கொண்டு உமையத் இப்னு கலப் தவாஃப் செய்யறதுக்காக போறார். தவாஃப் போகக்கூடிய வழியில யாரு சிந்திக்கிறான், அபூஜஹல். அபூஜஹல் எப்படி இதை கண்டு விட்டான், அபூஜஹல் கண்டதும் யாரிடத்துல, உமையத் இப்னு கலப் இடத்துல கேட்கின்றான், அபா சஃப்வான் யார் உங்களோட வந்திருக்க கூடிய இந்த புதிய முகம் யாரு, அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் அல்லவா இவர் யாரு சொன்னார், இவர் தான் சஅத், என்னுடைய நண்பர் சஅத். சஅத் என்ன தெரியும், சஅத் இப்னு முஆத் என்று சொன்னா ஓஸ் கோத்திரத்தினர்களுடைய தலைவர், அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு உள்ள ஒரு மனிதர் தான். அப்ப சஅத் என்று சொல்லுகின்றார், சொன்னதும் உடனடியாக இவன் பாய்ந்து சொல்லுகின்றான், உனக்கு வக்கம் இல்லையா, இந்த மக்காவுல நிம்மதியாக தைரியமாக தவாஃப் செய்வதற்கு உனக்கு முடியுமா, நாங்க இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை எங்களுடைய மார்க்கத்தை விட்டு மதம் மாறி சென்ற மக்களுக்கெல்லாம் நீங்கள் அடைக்கலம் கொடுத்து அவங்களை எல்லாம் அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கொண்டு நீ தைரியமாக தவாஃப் செய்ய வந்திருக்காயா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நடக்க மாட்டார், இந்த உமையத்து போன கலப்போட நீ வந்தில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உன்னை நான் உன்னுடைய குடும்பத்துக்கு திருப்பி அனுப்பியிருக்க மாட்டேன் என்று சூளுரைபாடுகின்றான். இதை கேட்ட சாது வந்து அவர் ஒரு தலைவர் தானே, அவர் சொன்னாரு, அவன் பேசின குரலை விட சத்தமிட்டு சொன்னா அது ஒன்னால் முடியாது, நீ இப்படி தடுத்தாய் என்று சொன்னால், என்னை தடுத்தாய் என்று சொன்னால் இதை விட மேலான ஒரு விடயத்தை நான் செய்வேன், என்ன தெரியுமா, உன்னுடைய வணிக கூட்டங்கள் எல்லாம் எங்களுடைய அந்த மதீனாவை கடந்துதான் சாமுக்கு போகின்றது, அது எதுவும் போக விடாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை அடிப்பேன், பொருளாதாரத்திலே நாங்கள் அடித்து விடுவோம், எங்களுடைய கூட்டம் அங்கே இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களும் சூழலை பாடுகின்றார்கள் அந்த சஅத் இப்னு முஆத். அப்ப இப்படியான ஒரு சம்பவமும் அங்கே நடந்து விடுகின்றது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் குறைசிகள் என்ன செய்கின்றார்கள், முஹாஜிர்களுக்கு அந்த இன்னும் இவர்களுடைய கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், ஹிஜ்ரத் சென்ற அந்த முஸ்லிம்களுக்கு இன்னும் பல கஷ்டங்களை வெளி உலகத்தில் இருந்து கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள், முற்பட்டு உள்பூசல்களை ஏற்படுத்தி ஏதாவது உள்ள இருந்து யாரையாவது நியமித்து நபிக்கு சஹாபாக்களுக்கு ஏதாவது தீங்குகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இந்த அடிப்படையில் இதை விளங்கிக் கொண்ட நபி அவர்கள் என்ன செய்தார்கள், இதை விளங்கிக் கொண்ட நபி அவர்கள் அவர்களுடைய தற்பாதுகாப்புக்கான சில ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள். அப்ப இது வந்து ஈமானுக்கு புறம்பானதல்ல, தவக்குள் இருக்கின்றது, ஆனால் நபி அவர்களுக்கு விளங்கியது மக்கத்து குறைசி காவிர்கள் மதீனாவுக்குள்ள யாரையாவது தூண்டிவிட்டு என்னுடைய உயிருக்கு என்னுடைய தோழர்களுடைய உயிருக்கு ஏதாவது சேதங்களை ஏற்படுத்தி விடலாம் என்ற அச்சம் அவர்களிடத்தில் இருந்தது. இது வந்து தொடராக இருந்தவர்களே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கே கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதுல் மிஹ்ராப், தொழுகையை ஜமாத்தாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலீஃபா அவ்வளோ நேர்மையான நீதத்தின் உயர் உயரத்தில் இருந்தவர்கள் தான் உமர். அந்த உமரை கைவிட்டார்களா அந்த முனாஃபிக்குகள், அந்த காவிர்கள்? ஆகவே மதீனாவுக்குள்ள அதுவும் மஸ்ஜிதுல் நபவியில் மிஹ்ராபிலே இருந்து தொழுகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சொன்னால், கைதாக்கப்பட்டார்கள் சொன்னால், இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்கின்றவர்களே. அந்த அடிப்படையில் நபி அவர்கள் தங்களுடைய தற்பாதுகாப்புக்கான சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி அவங்க மதீனாவுக்கு வந்த காலத்தில இருந்தே அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இரவுல நிம்மதியாக தூங்குறதில்ல, யாராவது ஒரு சோழர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டுதான் இருப்பாங்க. நபி அவர்கள் ஒரு நாள் சின்னம் சொல்றாங்க, உங்களிலே சிறந்த ஒரு மனிதர் இன்றைய இரவுல என்னை எனக்கு பாதுகாப்பு வழங்கலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆயுத சத்தம், ஒரு ஆயுதம் எடுத்து வர்ற சத்தம் கேட்கின்றது. நபி அவர்கள் கேட்டார்கள், யார் இங்கே வந்திருப்பது? அப்ப சொல்றாங்க, சாது புனு அபி வக்காஸ், நான் தான் சாது வந்திருக்கின்றேன், சாது புனு அபி வக்காஸ் வந்திருக்கின்றேன். ஏன் இந்த நேரத்திலே வந்தாய்? சொல்லுகின்றார்கள், உங்களுடைய உயிருக்கே ஏதோ அச்சுறுத்தல் இருப்பது போன்று எங்களுக்கு விளங்குகின்றது, ஆகவே உங்களை பாதுகாக்க வந்திருக்கின்றேன், நீங்க நிம்மதியாக தூங்குங்கள் அல்லாஹுடைய தூதரே, நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி சாது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களை பாதுகாத்து வந்தார்கள். இது போன்று பல கட்டங்களிலே தோழர்கள் மாறி மாறி நபி அவர்களை பாதுகாத்து வந்தார்கள். மாத்திரமின்றி அந்த சஹாபாக்களும் தூங்குற நேரத்தில் கூட அவர்களோட தற்பாதுகாப்புக்கான ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆயுதத்தோடு தான் இருப்பார்கள். அப்ப இப்படியான ஒரு சூழல் மதீனாவுல இருந்துதான் வந்தது. ஆனால் இது பெரிய அளவுல பகிரங்கமாக ஆயுதங்களை பரிமாறக்கூடிய முறையில் தற்பாதுகாப்புக்காக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது, யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், வஇன் லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிஸாலத, வல்லாஹு யஅஸிமுக மின் அன்நாஸ், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் மாயிதாவுடைய 67வது வசனம் இறங்குகின்றது. என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், உங்களுடைய இறைவனுடைய புறத்திலே இருந்து உங்களுக்கு எட்டி வைக்கப்படக்கூடிய இந்த போதனைகளை, இந்த மார்க்க விடயங்களை, இந்த குர்ஆனிய விடயங்களை நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு எட்டி வைத்து விடுங்கள். இதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதை நீங்கள் எட்டி வைக்காத குற்றத்துக்கு ஆளாகுவீர்கள். அப்ப இது அல்லாஹு தஆலா எழுதி சொல்லுகின்றான், நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, பயந்து நீங்க இப்படி மக்களுடைய பாதுகாப்பு இல்லா இருக்க தேவையில்ல, மக்களை விட்டும் அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாப்பான் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறார். இந்த உத்தரவாதம் உள்ளடங்கிய இந்த வசனம் இறங்கியதும் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு நாள் சினம் இரவுலேதான் அந்த வசனம் இறங்குகின்றது. அவர்களுடைய கூடாரத்தில் இருந்து தலையை வெளியே போட்டு அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு சென்று விடுங்கள், அல்லாஹ் என்னை பாதுகாப்பதாக பொறுப்படுத்தி விட்டான், இனிமேல் நீங்க யாரு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியிலே எந்த அளவு நம்பிக்கை வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹு யஅஸிமுக்கு மினன் நார், மக்களிடத்திலே இருந்து மக்களை விட்டு உங்களை பாதுகாப்ப முடிச்சினால் உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு உயிராபத்தும் வராது. நபியவர்கள் யுத்தத்தில் தாக்கப்பட்டாங்க, பல்லுடைக்கப்பட்டது, யுத்தத்திலே பல விடயங்கள் நபியவர்களுக்கு ஏற்பட்டது, ஆனால் உயிர் சேதம் ஏற்படும் அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நாம் பாதுகாப்போம் என்ற அல்லாஹுடைய உத்தரவாதம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதும் கணக்காக அந்த பர்சனல் கார்டுகளை வச்சிருந்தாங்களே அவங்களை அப்படியே நபியவர்கள் விலக்கி விட்டார்கள். நபி அவங்க சுதந்திரமாக நடமாடிக்கொண்டு மார்க்க விடயங்களை போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப இது சஹாபாக்களுக்கும் இந்த அச்சுறுத்தல் இருந்துதான் வந்தது, சஹாபாக்களுக்கும் இந்த அச்சுறுத்தல் இருந்துதான் வந்தது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் யுத்தத்துக்கான யுத்தம் செய்வதற்கு சொன்னால், எதிர்த்து தாக்குவதற்கு, எதிரிகள் எங்களை தாக்கினால் எதிர்த்து தாக்குவதற்கான அந்த வசனம் இறங்குகின்றது. என்னால் யுஹாதுடைய வசனங்களை பொறுத்தவரையில் அது கட்டம் கட்டமாகத்தான் இருந்தது. முதல் கட்டமாக இறங்கியது தற்பாதுகாப்புக்காக வேண்டி, எங்களை யாராவது முஸ்லிம்களை எதிர்த்து போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிடுவதுதான் முதல் கட்டம். ஆகவே இந்த கட்டம் சார்ந்த வசனம் இறங்குகின்றது, இன்னல்லாஹ யுதாஃபியு அனில் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா எதிரிகளை விட்டு பாதுகாப்பான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர், இறை மறுப்பாளர்களான மோசடி செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்களை அல்லாஹு தஆலா ஒருபொழுதும் விரும்புவதில்லை. அதோட சேர்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உதினலில் லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ஜுலிமூ வஇன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், வஇன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். சூரத்துல் ஹஜ் உடைய தொடர் வசனங்கள் 38, 39, 40 வசனங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உதினலில் லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ஜுலிமூ, போர் தொடுக்கப்பட்டவர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள், சஹாபாக்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்களா இல்லையா? அநியாயம் செய்யப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு எதிர்த்து தாக்குவதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டு விட்டது. உத்தரவு தான், கட்டாயம் இல்ல, உத்தரவு இருக்கின்றது. ஆரம்பத்தில் உத்தரவு இருந்ததா? மக்காவுல வந்து சஹாபாக்கள் கேட்டாங்களா இல்லையா, அல்லாஹுடைய தூதரை இந்த அளவு நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், எங்களை துன்புறுத்துகின்றார்கள், இவங்களை எதிர்த்து கொஞ்சம் அடிக்கிறதுக்காக எங்களுக்கு உத்தரவு இல்லையா? இல்லை, அடி வாங்க அடிக்க முடியாது. மக்காவுக்குதான் இருந்தது, அடி வாங்க அடிக்க முடியாது. ஆனால் மதீனாவுல முதல் கட்டமாக அடி வாங்கினால் திருப்பி அடிக்கலாம், திருப்பி அடிக்கலாம் என்ற கட்டளை, அதற்கான அந்த உத்தரவு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த உத்தரவுக்கான காரணங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஏன் இந்த தாக்கப்படக்கூடியவர்கள், போர் தொடுக்கப்படக்கூடியவர்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், ஆகவே அதுக்காக எதிர்த்து தாக்குவதற்கான உத்தரவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹு தஆலா முழுமையாக சக்தி உள்ளவனாக இருக்கின்றான். அல்லாஹ் நிச்சயமாக அந்த மூமின்களுக்கு உதவி செய்வான். அதோடு சேர்ந்த வசனமும் வருகின்றது, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பூமியிலே வாழக்கூடிய அந்த சூழ்ச்சியை, வாழக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தான் என்று சொன்னால், அந்த பூமியிலே அந்த மண்ணிலே வாழக்கூடிய சூழலை அல்லாஹு தஆலா சிறந்த சூழலை அமைத்துக் கொடுத்தான் என்று சொன்னால், அஹாமுஸ்ஸலா முதலாவதாக என்ன செய்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இதுதான் மூமின்களுடைய முதல் விடயமாக இருக்க வேண்டியவர்களே. எங்களுக்கு ஒரு ஈமானிய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான சூழல் உருவானால் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வஆதவு ஸகா ஸகாத்தை கொடுக்க வேண்டும், வஅமரு பில் மஅரூஃப் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், வநஹவு அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர் காரியங்களுடைய முடிவு அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை செய்ய வேண்டும், தொழுகையை நிலைநாட்டி ஸகாத்தை கொடுத்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து மார்க்க விடயங்களை பகிரங்கப்படுத்துவதற்கு எதிர்த்துக்கலாம். அவர்களுடைய வணிக கூட்டங்கள் வந்தால் வழிமறித்து அவர்களுடைய பொருள்களை சூறையாடி பறிமுதல் பண்ணி அவங்களை அடித்து தொடக்கலாம். சொத்துக்கள் தான் சொன்னது போல, அதனால இதுதான் முதல் கட்டமாக இருந்தது. இதுக்கு பின்னால கட்டம் கட்டமாக வருகின்றது. முதல் கட்டம், குறைசிகள் வந்து இவங்க வந்து ஹர்பிகள், ஹர்பிகள் என்று சொன்னால் யுத்தத்தை பிரகடனப்படுத்திருக்காங்க, நபியோட சஹாபாக்களோட யுத்தம் செய்வதற்கான பகிரங்க பிரகடனத்தை அவர்கள் செய்தவர்கள். அதனால் இவர்களை எதிர்த்து போரிடலாம், முதல் கட்டம். அடுத்ததாக இருந்தது முஷ்ரிக்குகள்ல, அரபிகள்ல முஷ்ரிக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் குறைசிகளுக்கு துணை போகின்றார்களோ, அவர்களுக்கு உதவி ஒத்தாசையா இருக்கிறாங்களோ, இரண்டாம் கட்டம், அவங்களையும் எதிர்த்து போரிடலாம், அவங்களையும் எதிர்த்து போரிடலாம். இது இரண்டாவது கட்டம். அடுத்த கட்டம் வருகின்றது, இந்த முஷ்ரிக்கல்ல யாரெல்லாம் நபியோட சஹாபாக்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு அந்த ஒப்பந்தங்களை முறித்திருக்கின்றார்களோ, அதுல விசேஷமாக யூதர்கள், இவங்க யாரெல்லாம் இந்த ஒப்பந்தங்களை ஏற்கனவே சொன்ன இந்த ஒப்பந்தங்களை முறிக்கின்றார்களோ, அவர்களை எதிர்த்தும் போரிடலாம். அடுத்த கட்டம், ஒப்பந்தங்களை செய்து கொண்டே என ஒப்பந்தங்களை வந்திருக்குது, என்ன செய்ய முடியாது, எந்த காரணம் கொண்டும் முஸ்லீம்களை எதிர்த்து போரிட முடியாது, மாறாக முஸ்லீம்களை எதிர்த்து யாரும் வெளி உலகத்திலிருந்து போரிட வந்தால் நீங்க முஸ்லீம்களோட இணைந்து அவர்களை எதிர்த்து போரிட வேண்டுமே தவிர நீங்க முஸ்லீம்களோட யுத்தம் செய்ய முடியாது. அப்ப இந்த முஸ்லீம்களோட இவர்கள் ஏதாவது உடன்படிக்கைகளை முறித்து யுத்தம் செய்வதற்கு முற்பட்டால் அவர்களையும் எதிர்த்து தாக்கலாம். அடுத்த கட்டம். அதற்கு அடுத்த கட்டமாக இருந்தது, யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், அவங்கள யாராவது முஸ்லிம்களை ஆரம்பமாக எதிர்த்து போரிட்டால் அவர்களோட பகைமையை அவர்கள் பகிரங்கப்படுத்தினால் அவர்களையும் தாக்கலாம். அடுத்ததாக சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், மூமின்களாக முஷ்ரிக்களாக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யாரெல்லாம் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கின்றார்களோ அவர்களை எந்த காரணம் கொண்டு நீங்க தாக்கக்கூடாது. அவர்களுடைய மறைமுகமான நடவடிக்கைகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். அப்ப இது எதுக்கு வந்து சொன்னால், யாருடைய விடயத்துல, இப்ப முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா, இப்ப முனாஃபிக்குகள் உள்ளுக்கு வந்தா இப்ப அவங்க உள்ரங்கமாக சில விடயங்களை செய்யறாங்க, இது பகிரங்கப்படுத்தப்படாத வரைக்கும் அவர்களை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நீங்க சண்டையிட கூடாது. ஏன்னா பல கட்டங்களிலே சஹாபாக்கள் குறித்து எழுந்தினாங்க, இந்த நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகளுடைய விடயத்துல நபி அவங்கள்ட்ட உடனடியாக சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் முர்னி அபரை கொனுக்கா இன்னஹு முனாஃபிக், இவன் முனாஃபிக்காக இருக்கின்றான், நயவஞ்சகனாக இருக்கின்றான், நீங்கள் எங்களுக்கு கட்டளை இட்டு விடுங்கள், இவனுடைய களத்தை நாங்கள் அப்படியே வெட்டி விடுகின்றோம், இவனை அப்படியே கொலை செய்து விடுகின்றோம். நபி அவங்க சொன்னாங்க, சமாதானப்படுத்தினாங்க, நீங்க அப்படி செய்யாதீங்க, எங்களோட சொல்லுகின்றார்கள் இவர்கள், வெளி உலகம் என்ன தேசம், முஹம்மதன் யக்துல் அஸ்ஹாபஹு, முஹம்மத் என்ன செய்யறாரு, கொலை வரி பிடித்தவர் அல்லவா, அவரோடு இருக்கக்கூடிய சகாக்களையே கொலை செய்கின்றாரே என்று வெளியுலகம் பேசுமே, அதனால் இவர்களை விட்டு விடுங்க என்று சொல்லி நபிவங்க என்ன செய்யல, அந்த முனாஃபிக்களை கொலை செய்வதற்கு முற்படவில்லை. ஆனா பகிரங்கமாக அவர்கள் சில விடயங்களை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அவ்வப்போது தண்டனைகளை கொடுத்தாங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்து கொலை செஞ்சார் சொன்னா கொலைக்கு பழி வாங்க வேண்டும், அதெல்லாம் இருந்தது. அப்படி இல்லாம அவங்க ரகசியமான முறையில் ஏதாவது தவறுகள் தப்புகள் செய்தால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, பகிரங்கமாக தண்டிக்க முடியாது. அப்ப இப்படியாக கட்டம் கட்டமாகத்தான் இந்த ஜிஹாதுடைய யுத்தத்துடைய இந்த வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தது. அப்ப இந்த அடிப்படையிலே நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் ஒரு சிறந்த ஒரு தந்திரோபாயத்தை, அதாவது ஒரு சிறந்த அதாவது ஒரு கண்காணிக்கக்கூடிய முறையை, வெளி உலகத்தை, அதாவது விசேஷமாக மக்காவிலே இருந்து மதீனாவை கடந்து ஷாமுக்கு செல்லக்கூடிய வணிக கூட்டங்கள், இந்த வணிக கூட்டங்களை அல்லாஹு தஆலா கட்டளை உத்தரவு கொடுத்து விட்டானே, யாரை, குறைசி காவிர்களை எதிர்த்து தாக்கலாம், அவர்களை எதிர்த்து போரிடலாம் என்ற அந்த கட்டளை வந்ததன் காரணமாக முதல் கட்டமாக நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், குறைசி காவிர்களுடைய வணிக கூட்டங்கள் மக்காவுல இருந்து மிகப்பெரிய சொத்துக்களோட அதெல்லாம் வரும், எங்க போறதுக்கு, ஷாமுக்கு போகும், ஷாமுல கொண்டு போய் அவர்களுடைய பொருள்களை விட்டுவிட்டு ஷாமுல இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களை மதீனாவுக்கு மக்காவுக்கு எடுத்து வருவார்கள். இப்படித்தான் அவர்களுடைய பிசினஸ் ரூட் இருந்தது. ஆகவே என்ன செய்தார்கள், நபி அவர்கள் சிறந்த சில போராளிகளை, சிறந்த வீரர்களை, சஹாபாக்களை தெரிவு செய்து ரோந்து படைகளை போன்று அந்த ஏரியாக்கெல்லாம் கவர் பண்றதுக்கு, எங்க மக்காவுல இருந்து ஷாமுக்கு செல்லக்கூடிய அந்த மெயின் அந்த கடற்கரையோரமான அந்த பகுதிகளை, அந்த பாதைகளை சரியாக இனம் கண்டு எப்படி அந்த இடங்கள்ல போய் நாங்க ஏதாவது இவர்களை எதிர்த்து போரிடுவது என்று சொன்னால் எப்படி நாங்க நடந்து கொள்வது என்று சொல்லி சில ரோந்து அணிகளை அனுப்பி அதற்கான நடவடிக்கைகளை செய்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்கின்றாங்கன்னு சொன்னா அந்த புறங்கள்ல இருந்த கோத்திரத்தினர்களோட ஒப்பந்தங்களை செய்றாங்க. பாருங்க, நுணுக்கமான விடயங்கள் அவர்களே, இவைகள் தான் நாங்க படிக்கணும். அந்த ஏரியாவில் இருந்த மக்களோட நபியவர்கள் நட்புறவுகளை விசேஷமாக மதீனாவுல இருந்து மூன்று மரகலா மிக முக்கியமான ஒரு கோத்திரம். அந்த ஜுஹைனா கோத்திரத்தினர்கள் அவங்க ஆரம்ப காலத்தில் காவிர்களா தான் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடிதான் இணைஞ்சாங்க அந்த கோத்திரத்தினர்கள். அப்ப அந்த ஜுஹைனா கோத்திரத்தினர்களோட நபியவங்க ஒரு நட்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், நீங்க என்ன செய்வது, எங்களுக்கு உதவி ஒத்தாசை வழங்க வேண்டும், அல்லது ஆக குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நீங்க எதிர்த்து நீங்க எதிர் நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது என்று விசேஷமாக அந்த பெரிய கோத்திரமாக இருந்த ஜுஹைனா கோத்திரத்தினர்களோட ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. எதுக்கு, அந்த வழியாக போய் நாங்க குறைச்சிகளை தடுத்து ஏதாவது அந்த அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி பறிமுதல் செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டால் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காரியங்களை செய்து கொண்டு இரண்டாவது நடவடிக்கையாக நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், சில கூட்டங்களை, சில சிறிய சிறிய படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். எதற்காக வேண்டி, சிறு சிறு படைகள், எதுக்கு, அந்த மக்காவுல இருந்து வரக்கூடிய வியாபார கூட்டங்களை தடுத்து அந்த வியாபார பொருட்களை அதாவது பறிமுதல் செய்வதற்காக வேண்டி சிறு சிறு கூட்டங்களை அனுப்பினார்கள். அது ஒரு நீண்ட தலைப்பு சோர்களே. அதனுடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று அந்த மதீனாவுக்கு வரக்கூடிய வழி, மதீனாவுல இருந்து ஷாமுக்கு போகக்கூடிய வழியை சரியாக இனம் கண்டுகொள்வது, அது முக்கியமான நோக்கமாக இருந்தது. அடுத்தது வந்து அந்த ஏனைய கோத்திரங்களோட சில நட்பு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது, அதே போன்று மதீனாவை சூழ உள்ள காவிர்கள் முஷ்ரிக்கீங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எதை காட்ட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பலவீனமான நிலையிலே இருந்து வெளியாகி நாங்கள் இப்ப பலமான ஒரு ஆட்சியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம், எங்களிடத்திலே படை பலம் இருக்கின்றது, ஆயுத பலம் இருக்கின்றது என்பதை வெளி உலகத்திலே காட்டுவதற்காக வேண்டியும், அதே போன்றே அந்த மதீனாவுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இதை கொஞ்சம் காட்டுவதற்காக வேண்டி, நாங்கள் பலமாகத்தான் இருக்கின்றோம், எங்களை எதிர்த்தெல்லாம் நீங்க போரிட வந்து எங்களுக்கு சொன்ன பிரச்சனைகள் வேறு விதமாக போய்விடும் என்று காட்டுவதற்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்தார்கள், மதீனாவிலிருந்து சிறு சிறு படைகளை அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். அதுல முக்கியமான நோக்கமாக எது இருந்தது, மக்கத்து குறைசி காவிர்களை அச்சுறுத்துவதே, அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவதே. நீங்கள் உங்களுடைய இந்த வழிகாட்டிலே இருந்து விடுபட வேண்டும், எங்களை உங்களுடைய ஊரிலே நீங்கள் வாழ வைக்கவில்லை, எங்களுடைய சொந்த இருப்பிடங்களில் இருந்து எங்களை வெளியேற்றினீர்கள், சுதந்திரமாக வந்து மதீனாவிலே வாழ்வதற்கு முனைந்தால் அதற்கும் நீங்கள் இடமளிக்கவில்லை, ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், உங்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்படும், உங்களுடைய வியாபாரங்கள் நட்டப்படும், உங்களுடைய உயிர்களுக்கு சேதமைப்படும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி நபியவர்கள் நினைத்தார்கள். ஒரு சிறு சிறு படைகளை ஆங்காங்கே அவ்வப்போது அனுப்பினார்கள். அப்படி ஒரு 7-8 படைகள் அனுப்பப்பட்டது. சுருக்கமாக அடுத்த வார அமர்வுலே அந்த படைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பேசலாம். அதுல 2 முக்கியமான விடயங்கள் நாங்கள் சொல்றோம். அதுல இந்த இடத்துல நபி அவர்கள் சிறு சிறு படைகளை அனுப்பினார்கள். இந்த படைகள் அனுப்பப்பட்ட படைகளுக்கு அரபியில் என்ன சொல்வார்கள், சரியா என்ற பெயர் அடிக்கடி வரும். நபி அவர்கள் நேரடியாக அவர்களுடைய தலைமைத்துவத்திலே திரட்டி சென்ற படைகள், அந்த யுத்தத்துக்காக படைகளை திரட்டி சென்றால் அந்த யுத்தங்களுக்கு பெயர் சொல்லப்படும் அரபியில் என்னாண்டு ரஸ்வா. ரஸ்வா என்று சொன்னால் நபி அவர்கள் அவர்களாக கலந்து கொண்ட யுத்தங்கள். அதுல நபி அவங்க சில யுத்தங்கள்ல கலந்து கொண்டாங்க, ஆனா நேரடியாக போரிடவில்லை. சில யுத்தங்கள் நபியவங்க கலந்து கொண்டாங்க, நேரடியாக போரிடவில்லை. இன்னும் சில யுத்தங்கள்ல நபி அவர்கள் நேரடியாகவே போரிட்டார்கள். உஹுதுல பதில் எல்லாம் நபியவங்க நேரடியாக போரிட்டாங்க. அப்ப நபி அவர்கள் போரிட்ட யுத்தங்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் கலந்து கொண்டு தலைமைத்துவம் வழங்கிய யுத்தங்களாக இருக்கலாம். இவைகளுக்கு அரபியில் என்ன பேர் சொல்லப்படும், ரஸ்வான் பேர் சொல்லப்படும். நபி அவங்க கலந்து கொள்ளாம சஹாபாக்களுடைய தலைமைத்துவத்துல ஏற்கனவே சொன்னதை போன்றே அந்த குறைசி காவிரிகள் அல்லது பக்கத்துல உள்ள சிறு சிறு கிராமங்கள், அவர்களுக்கு எந்த கிராமங்கள்லாம் அச்சுறுத்தலா இருக்குதோ அந்த கிராமங்களை எதிர்த்து தாக்குவதற்காக நபி அவர்கள் அனுப்பிய சிறு சிறு படைகளுக்கு பேர் என்ன, சரியான்னு சொல்லப்படும். அதுக்கு சரியான்னு சொல்லப்படும். அப்படியாக அனுப்பப்பட்ட சில சரியாக்கள் அந்த சிறு சிறு படை பிரிவுகளுடைய தலைப்புகளை அடுத்த வாரத்தில் நாங்கள் பார்ப்போம் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ். இத்துடன் எங்களுடைய தலைப்பை நாங்கள் நிறுத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.